நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது தொடர்பான தகவல்கள்.
Rest in peace. Yours was truly a long walk to freedom. And now you have achieved the ultimate freedom in the bosom of your maker.
மண்டேலா உலக அளவில் வெற்றி பெற்றது குறித்த ஒரு ஆய்வு.
நெல்சன் மண்டேலா ஆதிக்க விடுதலை போராட்டத்தை அவர் சர்வதேச அரங்கில் மிக செடிவர ஒருங்கிணைத்திருந்தார். உலக பொது உண்மை, உலகளாவிய கண்ணோட்டம், சர்வதேச பார்வை, களநிலை யதார்த்தம், இந்த நான்கு விடயங்களையும் சரியாக இணைத்து ஆதிக்க தேசிய விடுதலையை அவர் முன்னெடுத்தார்.
சென்னையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், இலங்கையில் தீவக பகுதியில் உள்ள இபிடிபி அலுவலகங்கள் மூடப்படுவதாக வந்துள்ள தகவல்கள் குறித்த தகவல்களும், இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன. பர்மிய தமிழர்கள் குறித்த தொடர் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் திருநாவுக்கரசு விக்னராஜா மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபர் நெல்சன் மண்டேலா அவர்கள் கிழக்கு கேப் பகுதியில் இருக்கின்ற அவருடைய சிறுபராயத்து மண்ணான கூனுவில் இன்று அடக்கம் செய்யப்பட்டார். குடும்பத்துக்கு சொந்தமான காணி ஒன்றிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு முன்னால் அரசினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இறுதி அஞ்சலியில் 4000 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். 27 சிறையில் இருந்த தென்னாப்பிரிக்காவை சிறுபான்மை வெள்ளை இனத்தவருடைய ஆட்சியிலிருந்து ஜனநாயக குடிமக்கள் ஆட்சிக்கு எடுத்து வந்த தலைவருக்கு அங்கே ஆப்பிரிக்க தலைவர்களும் நண்பர்களும் உறவினர்களும் அஞ்சலிகளும் புகழாரங்களும் சூட்டினார்கள். தென்னாப்பிரிக்காவினுடைய தற்போதைய அதிபரான ஜேக்கப் ஜூமா அவர்கள் மண்டேலா அவர்கள் நடத்திய விடுதலைக்கான நெடும் பயணம் தற்போது முடிந்துவிட்டது என்று கூறினார். அவர் பெற்றுத்தந்ததை, விட்டு சென்றதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தென்னாப்பிரிக்கர்களுடைய கடமை என்று கூறினார். அடக்க நிகழ்ச்சியின் பொழுது மண்டேலாவின் நண்பரான ஆர்ச் பிஷப் டெஸ்மன் டூட்டு அவர்கள் பேசியிருந்தார் என்று பிபிசிக்கு செய்தி கிடைத்திருக்கிறது.
சிரியாவில் அலப்போ பிராந்தியத்தில் கிளர்ச்சி படையின் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்டங்களில் பெரல் குண்டுகளை அரச படைகள் கொட்டி தாக்குதல் நடத்தியிருப்பதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். ஒரு பள்ளிக்கூடம் தாக்கப்பட்டதாக சில தகவல்கள் கூறுகின்றன. மொத்தமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்று தெரியவில்லை. 14 சிறார்கள் கொல்லப்பட்டதாக சில செய்திகள் கூறுகின்றன. சிரியாவில் அரச படைகள் மற்றும் கிளர்ச்சி படைகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு இடையே அலைப்போ இருக்கிறது. சிரியாவின் பல இடங்களிலும் கடந்த பல நாட்களில் இஸ்லாமிய ஆயுதாரிகளுக்கும் அரச படையினருக்கும் இடையே நடந்திருக்கின்ற மோதல்களில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
உக்ரைன் நாட்டு தலைநகரான கியேவின் மத்தியில் நடக்கின்ற எதிரணியின் பேரணியில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்திருக்கின்றார்கள். நாட்டின் அதிபர் விக்டர் யானுகோவிச் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உக்ரைனை நெருக்கமாக்குவதற்கான உடன்பாட்டில் கைச்சாத்திட மறுத்து ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவதற்கு எதிராக இவர்கள் திரண்டிருக்கின்றார்கள். இந்த பேரணியில் பேரிய அமெரிக்க செனட்டரான ஜான் மெக்கெயின் அவர்கள் உக்ரைன் ஐரோப்பாவை மேலும் சிறப்பானதாக்கும் எனவும் ஐரோப்பா உக்ரைனை மேலும் சிறப்பானதாக்கும் எனவும் கூறியிருந்தார். யுக்ரைன் ஐரோப்பாவுடன் இணைய வேண்டும் என்பதற்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கிறது என்றும் அவர் மேலும் கூறினார். ஐரோப்பிய விரிவாக்கத்துக்கான கமிஷனர் ஸ்டெஃபான் ஃபியூலே அவர்கள் யுக்ரைன் இணைவதற்கான உடன்பாடு இப்போது முன்னேறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். தலைநகர் கியேவில் அரசுக்கு ஆதரவாளர்களுடைய பேரணியொன்றும் நடைபெற்றிருக்கிறது.
இந்திய தலைநகர் டில்லியிலும் மற்ற நகரங்களிலும் நூற்றுக்கணக்கான ஒருபால் உறவு உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஒருபால் உறவை குற்றமாக கூறும் சட்டத்தை சரியென்று கூறும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தே போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. கைகளில் கருப்பு பட்டிகளை அணிந்தவாறு வானவில் வர்ணக்கொடிகளை காட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தினர். காலனித்துவ கால சட்டத்தை மாற்ற வேண்டியது நாடாளுமன்றத்தின் கையிலேயே இருப்பதாக உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் அறிவித்தது. இந்தியாவில் பல பாகங்களிலும் வாழும் ஒருபால் உறவு செயற்பாட்டாளர்களின் மத்தியில் இந்த தீர்ப்பு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
பங்களாதேஷிலே கடந்த வியாழக்கிழமை மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட இஸ்லாமிய எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவாக தொடர்ந்து நடைபெற்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அரசு படைகளுடன் எதிர்க்கட்சி தரப்பினர் மோதிய மோதலில் 2 கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு பழிவாங்கலாக எதிர்க்கட்சி தரப்பினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அவாமி லீக் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டார். 1971 ஆண்டில் பங்களாதேஷ் பிரிவினையின் போரின் போது மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றச்செயல்களை புரிந்ததாக கூறப்பட்டு இஸ்லாமிய தலைவர் அப்துல் காதர் முல்லா அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது.
சீனாவின் ஜேட் ராபிட் என்ற உலாவி நிலாவின் மேற்பரப்பை ஆராய்வதற்காக அதை நிலவில் இறக்கிய விண்கலனிலிருந்து விலகிச் சென்றிருக்கிறது. இந்த ஆளில வாகனம் நிலாவின் வானவில் கூடா என்று அறியப்படும் எரிமலை சமவெளியை நோக்கி உருண்டோடியிருக்கிறது. அங்கு 3 மாதங்கள் வரை அறிவியல் தகவல்களை சேகரித்து கனிமங்கள் ஏதும் இருக்கணவா என்பது பற்றி இந்த உலாவி ஆராயும்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக, இந்த மாதம் 5ஆம் தேதி இரவு காலமான தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரான நெல்சன் மண்டேலாவின் உடல் நல்லடக்கம் இன்று அவரது சொந்த ஊரான கிழக்கு கேப் மாகாணத்தில் இருக்கும் கூனுவில் நடைபெற்றது. முதலில் அரச மரியாதைகள் செய்யப்பட்டு பின்னர் அவரது குடும்பத்தினர் மற்றும் பழங்குடியின தலைவர்களால் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கூடுதல் தகவல்களை தொகுத்து தருகின்றார் திருநாவுக்கரசு விக்னராஜா.
ஒரு மிக அற்புதமான ஞாயிறு காலை பொழுதில் அனைவரும் கூடியிருந்தார்கள். தென்னாப்பிரிக்காவின் தலை சிறந்த மைந்தனும் போராட்டமே தன்னுடைய வாழ்க்கை என்று ஒரு சமயம் அறை கூறியிருந்தவருமான நெல்சன் மண்டேலாவுக்கு இறுதி மரியாதையை செய்வதற்காக. தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆடு மாடு மேய்த்து திரிந்த சிறுவன் அதே தன்னுடைய மண்ணுக்கு திரும்பினார் சகல அரச மரியாதைகளுடனும். அவரது இறுதி அஞ்சலி நடப்பதற்காக போடப்பட்டிருந்த பெரிய கூடாரத்துக்குள் மண்டேலா அவர்களுடைய உடல் அவருடைய உறவினர்களும் நெருங்கிய நண்பர்களும் தொடர எடுத்து கொண்டு வரப்பட்டது. உள்ளே உரையாற்றியவர்களில் ஒருவர் மண்டேலாவுடன் ரொபன் தீவு சிறைகளிலே இருந்த அவருடைய சகதோழரும் போராளியுமான அகமத் கத்ராடா அவர்கள். என் உடன்புறப்பு ஒன்றை இழந்துவிட்டேன். எனது வாழ்க்கை இப்போது வெறுமையாக உள்ளது. எங்கே திரும்புவது, யாரிடம் போவது என்று தெரியவில்லை என்று சொன்னார் அகமத் கத்ராடா அவர்கள். இரங்கல் உரையாற்றியவர்களில் ஒருவர் மண்டேலாவின் பேத்திகளில் ஒருவரான நந்தி மண்டேலா.
We shall miss you, Tatumkulu. We shall miss your stern voice when we were not when you were not pleased with our behavior. We shall miss your voice as you told us stories of your childhood. We shall miss your laughter.
நீங்கள் இல்லையே என்பதை நாங்கள் எப்போதும் உணர்ந்து கொண்டே இருக்கப் போகின்றோம் தாத்தா. எங்கள் நடவடிக்கைகள் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாமல் கடுமையாக பேசுகின்ற உங்களுடைய அந்த குரலை நாங்கள் இனிமேல் கேட்க முடியாது. சிறு வயதில் நடந்த சம்பவங்களை அசை போட்டு சொல்லுகின்ற உங்கள் குரலை இனிமேல் நாங்கள் கேட்க முடியாது. அனைத்துக்கும் மேலாக உங்களுடைய அந்த அழகிய சிரிப்பை இனிமேல் நாங்கள் பார்க்க முடியாது என்றார் நந்தி மண்டேலா. தென்னாப்பிரிக்காவின் தற்போதைய அதிபரும் முன்னாள் நிறவேற்றுமை எதிர்ப்பு போராட்ட சிறைவாசியுமான ஜேக்கப் ஜூமா அவர்கள் மண்டேலாவின் மறைவை தொடர்ந்து அவர் கட்டியெழுப்பிய தேசம் மேலும் வளரும் எழும் என்று கூறினார்.
Today marks the end of an extraordinary journey that began 95 years ago. It is the end of 95 glorious years of a freedom fighter.
என்று 95 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய ஒரு அசாதாரணமான பயணம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. அற்புதமான சுதந்திர போராளி ஒருவருடைய 95 ஆண்டுகால பயணத்தினுடைய நிறைவு நாள் இந்த நாள். தென்னாப்பிரிக்க மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் வாழ்ந்த செயலாற்றிய அடக்கமான தொண்டர் ஒருவருடைய பயணம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது.
மண்டேலாவின் நல்லடக்கம் குறித்த செய்திகளை தொகுத்து தந்தவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. அடுத்ததாக மண்டேலாவின் நினைவுகள் குறித்து சென்னையிலிருந்து சில மக்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம்.
அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருந்தார். அவர் நாட்டை பொறுத்தவரைக்கும் அவர் செய்த மிகச்சிறந்த ஒரு பணி, ஒரு நாட்டையே திருப்பி போட்டார் என்று தான் சொல்லலாம்.
அவர் விட்டு சென்ற உலகம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அவர் கனவு எவ்வளவு தூரம் நிறைவேறிக்கிறது என்பது கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயம்தான். அவருடைய நாட்டை பொறுத்தவரை விடுதலை என்பதை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தாலும் அவருக்கு அடுத்து வந்தவர்கள் அதை சரியாக செய்தார்களா என்பதை பற்றி பெரிதாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர் வந்து இரு இனங்களுக்கிடையே போராடி தன் இனத்துக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தாலும் மாற்று இனத்தோடும் ஒரு சகோதரத்தன்மையுடன் இருந்தது என்பது ஒரு மிக முக்கியமானது.
அவர் நல்ல தலைவர். அவர் அவங்க கருப்பின மக்களுக்காக 25 வருஷம் ஜெயிலில் இருந்து அந்த மக்களால் கடவுள் போல போற்றப்படுவார்.
ஒரு நிறைவேற்றுமைக்காக பாடுபட்ட ஒரு மிகச்சிறந்த தலைவர். 27 ஆண்டுகள் வந்து சிறைவாசம் அடைஞ்சிருக்காரு. அது என்ன மக்களுக்கான ஒரு சிறைவாசம் தான். உண்மையாலுமே உலக தலைவர்களில் குறிப்பிடத்தக்க தலைவர் வந்து நெல்சன் மண்டேலா.
அவர் வந்து கருப்பின மக்களுக்காகவும் மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் நிறைய போராடி 26 வருஷம் மிக நீண்ட காலம் ஜெயில்வாசம் பெற்றிருக்கார்.
மண்டேலா வந்து நம்ம இந்தியாவில் மகாத்மா காந்தி மாதிரியா சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு மகாத்மா காந்தி. இவர் இந்தியா சுதந்திரத்துக்கு வெள்ளக்காரரிடமிருந்து நமக்கு நாட்டு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார். அவர் வந்து கருப்பு இன வெள்ளை இன மக்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை அதே வெள்ளக்காரன்டிருந்து நம்மளுக்கு பெற்றுக்க அந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆக காந்திய வழியை அப்படியே பின்பற்றிய ஒரு மகானுங்கன்னு சொல்கிறது காந்தியுடைய மறு காந்தி அவர் தான். வந்து அவர் இழந்தது வந்து இன்று வந்து சவுத் ஆப்பிரிக்காங்கிற ஒரு நாட்டுக்கு மட்டும் கிடையாது, அது காந்தியை அப்படியே தன்னுடைய குருவாக நினைச்சு வாழ்ந்த நமக்கும் பேரிழப்பு. உலகத்துக்கே இது ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு.
மண்டேலாவை நினைவு கூர்ந்த சில சென்னை மக்கள். இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான போராட்டத்திற்கும் தென்னாப்பிரிக்காவில் கருப்பின மக்களின் விடுதலைக்கான போராடிய ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் போராட்டத்திற்கும் பல ஒற்றுமைகள் இருந்ததாக பல்தரப்பிலிருந்து கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் பெற்ற வெற்றியை இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர்களால் பெற முடியவில்லை என்கின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த இரண்டு போராட்டங்கள் குறித்தும் எப்படி நெல்சன் மண்டேலாவால் தமது போராட்டத்தில் வெற்றி பெற முடிந்தது என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நவீன வரலாற்றுத் துறையின் முன்னாள் பேராசிரியர் மு திருநாவுக்கரசு அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
நெல்சன் மண்டேலா ஆதிக்க விடுதலை போராட்டத்தை அவர் சர்வதேச அரங்கில் மிக சரிவர ஒருங்கிணைத்திருந்தார். முதலாவது உலக பொது உண்மை, உலகளாவிய கண்ணோட்டம், சர்வதேச பார்வை, களநிலை யதார்த்தம், இந்த நான்கு விடயங்களையும் அவர் ஒரு நேர்கோட்டில் சரியாக இணைத்து ஆதிக்க தேசிய விடுதலையை அவர் முன்னெடுத்தார். ஆதிக்க தேசிய விடுதலையை சர்வதேச கண்கொண்டு பார்க்க ஒருபோதும் தவறவில்லை. அவர் சர்வதேச போராட்ட ஒழுங்கில் அவர் அந்த போராட்டத்தை இணைத்திருந்தார். முக்கியமாக மண்டேலா கைது செய்யப்பட்ட பின்பு 65ஆம் ஆண்டின் பின்பு அவர் களநில யதார்த்தத்துக்கு ஏற்ப அவர் தன்னை புதுப்பித்துக் கொண்டார். தமிழீழ விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரையில் எம்மிடம் லட்சியம் முதன்மையாக இருந்தது. தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், இழப்புகள் என்பன மிக பெரிதாகவே இருந்தன. ஆனால் சர்வதேசம் எம்மை பற்றி என்ன நினைக்கின்றது என்பதையிட்டு நாங்கள் கவலைப்பட தயாரில்லாமல் இருந்தோம். ஆதலினால் நாம் இன்று உலகரங்கிலும் உள்நாட்டிலும் கவலைக்கிடமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் உள்நாட்டில் ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் போராட்டத்தை அதிகம் தியாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் முன்னெடுத்த அதே வேளையில் புவிசார் அரசியலுக்கும் சர்வதேச அரசியலுக்கும் பொருத்தமாக உலக உண்மை பற்றி என்ன நினைக்கின்றது என்பதற்கு ஏற்றதாக அமைக்க நாம் தவறினோம்.
நெல்சன் மண்டேலா அவர்கள் கள நிலைக்கு ஏற்றார் போல் செயல்பட்டு சர்வதேசத்தை தன்பால் அணைத்துக் கொண்டார் அப்படிங்கறத சுட்டி காட்டினீங்க. அது மட்டும்தான் அந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மற்றும் மண்டேலா அவர்கள் வெற்றிக்கு ஒரு அடிப்படை காரணமா?
இல்லை, அவர் மக்களை ஒருங்கிணைப்பதில் வெற்றி பெற்றிருந்தார். உள்நாட்டில் மக்களை ஒருங்கிணைப்பதிலும் சர்வதேச ரீதியாக போராட்டத்துக்கான கௌரவத்தை பெறுவதிலும் ஒரே நேரத்தில் அவர் இரண்டையும் செல்வர்கள் இணைத்து வெற்றி பெற்றிருந்தார். குறிப்பாக 65ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பின்பு ஆயுத போராட்டத்தில் இருந்து அவர் அகிம்சைக்கு மாறிய போது தேசிய காங்கிரஸில் இருந்த எதிர்ப்பை அவர் மிக அழகாகவே சமாளித்தார். புதிய நிலைமைக்கேற்ப கருப்பின மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியையும் கருப்பின மக்களுக்கான நீதியையும் உலகரங்குக்கு அவர் சரியான முறையில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு புதிய பாதையை வகுத்துக் கொண்டார். போராட்ட குழுக்கள் இல்லாவிட்டாலும் பல்வேறு இனக்குழுக்கள் இருந்தன. அந்த இனக்குழுக்களை அவர் ஒரு கோட்பாட்டு ரீதியாக இணைப்பதில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட குழுக்களையும் இணைப்பதில் யாரும் வெற்றி பெறவில்லை.
இலங்கையில வந்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய குழுக்கள் எந்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்பை நழுவ விட்டார்கள்? ஏன் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் பெற்ற வெற்றியை போல் அவர்களால் பெற முடியவில்லை அப்படின்னா நீங்க எதை முக்கியமா சொல்லுவீங்க?
குறிப்பாக இழுத்து காணப்பட்ட பல்வேறு குழுக்களுக்கும் இடையில் ஜனநாயக உள்ளடக்கம் இருக்க தவறியது. அவர்கள் ஜனநாயக ரீதியாக ஒரு ஐக்கியப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொள்ள அநேகமாக எல்லோருமே தவறிவிட்டார்கள். ஆனாலும் கூட எல்லோரிடமும் போராட்டமும் அர்ப்பணிப்பும் தியாகங்களும் இருக்கவே செய்கிறது. ஜனநாயகத்துக்கான ஒரு அடிமன கலாச்சாரம் இருக்கவில்லை. நாங்கள் எல்லாரும் ஜனநாயகம் பற்றியும் விடுதலை பற்றியும் பேசுவோமானாலும் கூட ஜனநாயக உரிமையங்களை பின்பற்ற தவறிவிட்டோம்.
ஆனால் இலங்கையில் அதே நேரம் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய பல குழுக்களுமே வந்து ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸை வந்து ஒரு முன்னுதாரணமாக கொண்டார்களே. கூட்டமைப்பும் சரி இலங்கை அரசாங்கமும் தென்னாப்பிரிக்காவுடன் நெருக்கமான ஒரு பேச்சுவார்த்தைகளில் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றன. அந்த முயற்சிகள் வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா?
தென்னாப்பிரிக்க மக்கள் விடுதலை அடைந்த பின்பு மண்டேலா பேசினார். மண்டேலா பேசிய இணக்க அரசியல் என்பது வெற்றி பெற்றவர் பேசிய இணக்க அரசியல். கருப்பின மக்கள் ஆதிக்கத்துக்கு வந்த பின்பு வெள்ளையர்கள் இழைத்து அநீதி மன்னிப்போம் ஆனால் மறக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மண்டேலா அடுத்த வசனம் சொல்றார், நாங்கள் இணக்கமாக வாழ்வதற்கும் பொருளாதார அபிவிருத்திக்குமான வழியை கண்டுபிடிப்போம் ஆனால் நடந்ததற்கு மறக்க முடியாதுன்னு சொல்றேன். ஆனா இது இலங்கையில் ஒருபோதுமே ஈழத் தமிழர்கள் சக்தி புரிந்துணர்வுள்ள எந்த ஒரு சிங்கள தலைவரும் இதுவரை தோன்றவில்லை, இனியும் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை. லீக்ராஸை பொறுத்தவரையில் அவர் கருப்பின மக்களின் போராட்டத்தினால் உலக அரங்கில் அவர்கள் சக்தி முக்கியத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இலங்கையினுடைய சிங்கள மக்களினுடைய அரசியலில் அப்படி ஒரு புரிந்துணர்வு உள்ளவர் தோன்ற இடமே இல்லை. எனவே சிங்கள மக்கள் மத்தியில் இருந்து ஒரு இலக்க அரசியல் பற்றிய சிந்தனையோ அவர்களை அரவணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையுள்ள தலைவரோ அந்த தலைமைத்துவங்களோ தோன்றுவதற்கான அடித்தளம்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நவீன வரலாற்று துறையின் பேராசிரியராக இருந்த மு திருநாவுக்கரசு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இலங்கை செய்திகள். இலங்கையின் தீவக பகுதிகளில் இருந்த தமது அலுவலகங்களை இபிடிபி கட்சியினர் மூடியுள்ளார்கள். அண்மையில் அங்கு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் இந்த முடிவு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையின் வடக்கே யாழ் தீவக பகுதியாகிய நெடுந்தீவில் உள்ள அலுவலகத்தை இபிடிபி கட்சியினர் மூடியிருக்கின்றார்கள். அத்துடன் கிராம பகுதியில் உள்ள அலுவலகங்களும் மூடப்பட்டு யாழ் நகரில் உள்ள அலுவலகம் மட்டுமே செயற்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுகுறித்து இபிடிபி கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் பேச்சாளருமாகிய தவராஜா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய அலுவலகங்கள் தேவையற்ற அலுவலகங்களை மூட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் கட்சியில் நீண்ட காலமாக இருந்தது. கட்சியை மீளமைக்கணும், அதை நேற்றிருந்த தேவையற்ற அலுவலகங்களை மூட வேண்டும் என்று. இந்த அடிப்படையில் முதலாவதாக எங்களுடைய நெடுந்தீவு அலுவலகம் கடந்த கிழமை மூடப்பட்டது. ஏனைய அலுவலகங்கள் மூடுவது சம்பந்தமாக இன்னும் தேதிகள் இன்னும் தீர்க்கமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த நெடுந்தீவு அலுவலகத்தை மூடி அந்த நெடுந்தீவுலிருந்து கப்பலுக்கு வரும்போது மக்கள் பலர் வந்து செல்ல வேண்டாம் என்று ஒரு வேண்டுகோள் என்று விடுத்திருந்தார்கள். அங்கிருந்து கட்சியினுடைய செயலாளர் நாயத்துக்கு கூட தொலைபேசியில் எடுத்து அவர் நடவடிக்கையை செய்ய வேண்டாம் என்று கோரியிருந்தார்கள். அதற்கு செயலாளர் நாயன் நான் அதை மீள் பரிசீலனை செய்வதை பற்றி யோசிக்கின்றேன் என்று மட்டும்தான் கூறியிருந்தார். ஆனால் நாங்கள் காரியாலயத்தை மூடியிருக்கின்றோம். அதுபோல ஏனைய தேவையற்ற தீவகத்திலையும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஏனைய காரியாலயங்களை மூடுவ சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம்.
நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டதன் விளைவாகத்தான் நீங்க உடனடியாக இந்த அலுவலகங்களை மூடுவதாக சொல்லப்படுகிறது.
ஏற்கனவே இருந்த தீர்மானத்தை இந்த சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் துரிதமாக நடைமுறைப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம்.
மக்கள் மத்தியில இருந்து செயற்படும் பொழுதுதான் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும், அரசியல் கட்சிகளும் வந்து செல்வாக்கு பெற்றிருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பொதுமக்கள் அவர்கள் மத்தியில இருந்து உங்களுடைய அலுவலகங்களை மூடுகிறீர்கள். அதே நேரத்துல நீங்க இப்ப நெடுந்தீவை பற்றி சொன்னீங்க, நீங்கள் அலுவலகத்தை மூடும் பொழுது மூட வேண்டாம் என்று கூட கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்று நீங்க யோசிக்க இல்லையா?
இது அரசியல் நடவடிக்கைகளுக்கு பாரதீகமான விளைவை ஏற்படுத்தான் நினைக்கின்றோம். என்றால் கட்சி காரியாலயம் ஒன்று மாவட்டத்திலேயோ மாகாணத்திலேயோ இல்லாத கட்சிகள் கூட பெரும்பான்மை வெற்றி அடைந்திருக்கின்றது. அதனால் கட்சி காரியாலயம் தான் ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கு அடிப்படை என்று சொல்ல முடியாது. இருந்து உங்களுடைய கட்சி காரியாலயங்கள் இந்த மக்கள் அல்ல ஒரு எந்தவித ஆதரவுமற்ற நிலையில் இருந்த காலத்தில் எவ்வளவோ உதவிகளை செய்ததுன்றது உண்மை. இப்போது வந்து நாட்டிலே டிரான்ஸ்போர்ட் துரிதமாக போய் வரக்கூடிய ஒரு சூழல், முந்தி அப்படியான சூழல் இல்லை. ஒரு ஆளுநர் இந்த பகுதியிலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கிறதால அந்த முந்தி இருந்த அந்த தேவைகள், அந்த இருந்த சூழலில் இருந்த தேவைகள் தற்போது இல்லை என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த காரியாலயங்களை மூட வேண்டும் என தீர்மானம் எடுத்தோம்.
அப்படியானால் யாழ்ப்பாண அலுவலகத்தை மூடுகிற யோசனை இருக்கும்?
இல்லை, அப்படியாக இல்லை. அலுவலகம் இடம் மாற்றப்படலாம், ஆனால் மூடுகின்ற யோசனை இல்லை. மாறுவம் என்று நான் சொல்ல மாறலாம், ஆனால் காரியாலயம் ஒன்று எங்களுக்கு கட்டாயம் இருக்கும் யாழ்ப்பாணம்
என்றார் இபிடிபி கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் பேச்சாளருமாகிய தவராஜா அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டில்தான் இலங்கையில் மிக அதிகப்படியாக போதைப் பொருளான ஹெராயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனிடையே போதைப் பொருட்கள் குறித்த கடத்தல்கள் குறித்த தகவல்களை உடனடியாக தெரிவிக்குமாறு மக்களை காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளார்கள். இதற்காக சிறப்பு தொலைபேசி இலக்கமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை காவல்துறையின் பேச்சாளர் அஜித் ரோஹண அவர்களிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
2013 අවුරුද්ද තමයි ලංකාවේ වැඩිම ප්‍රමාණයක් හෙරොයින් වර්ගයේ මත්කුඩු
ஆரம்பத்தில் இலங்கை சுங்கப்பிரிவினர் ஹெரோயின் போதைப் பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை கைப்பற்றியிருந்தனர். அடுத்து லைபீரிய நாட்டவரிடமிருந்து கொழும்பு விமான நிலையத்தில் வைத்து 30 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பின்னர் ஹிக்கடுவையில் 10 கிலோ ஹெரோயின் பிடிபட்டிருக்கிறது. இப்படியாக நாங்கள் தொடர்ச்சியாக தேடுதல்களை நடத்தியிருக்கின்றோம். இந்த ஆண்டில்தான் இலங்கையில் கூடுதலான அளவுக்கு ஹெரோயின் போதைப் பொருள் பிடிபட்டிருக்கிறது. அதாவது சுமார் 350 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இந்த ஆண்டில் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றார் இலங்கை காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹண. போதைப் பொருள் கடத்தலையும் வியாபாரத்தையும் தடுக்க நடவடிக்கைகள் எடுப்பதாக அரசாங்கம் கூறி வருகிறது. அப்படி இருந்தும் எப்படி இந்த அளவு ஹெரோயின் நாட்டுக்குள் வருகிறது?
ஹெரோயின் எந்த மன்னார்மே பத்தி முகது மார்க்கிங்
மன்னார் ஊடாக கடல் மார்க்கமாக வருகிறதா, அல்லது விமான நிலையம் ஊடாக வருகிறதா, அல்லது கப்பல் கண்டெய்னர்கள் மூலமாக வருகிறதா போன்ற பல்வேறு கோணங்களில் நாங்கள் விசாரணை நடத்தி வருகிறோம். அவை பற்றி ஊடகங்களுக்கு எங்களால் தெரியப்படுத்த முடியாது. ஒரு வழியை நாங்கள் இப்போது கண்டுபிடித்திருக்கின்றோம். அந்த கடத்தல் வலையமைப்பை முறியடிக்கும் வேலையில் நாங்கள் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறோம் என்றார் இலங்கை காவல்துறை பேச்சாளர். அண்மையில் இலங்கைக்கு வந்த ஹெரோயின் கொள்கலன்கள் தொடர்பான சர்ச்சையில் நாட்டின் பிரதமரின் செயலாளர் பதவி விலகியிருக்கிறார். அந்த விசாரணைகள் இப்போது எப்படி போகின்றன என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன். இந்த கொள்கலன்களை துறைமுகத்தில் வைத்திருப்பதற்கான டெமரேஜ் சார்ஜ், அதாவது வாடகை கட்டணம் தொடர்பில் கடிதம் ஒன்றை தான் பிரதமரின் தனிப்பட்ட செயலாளர் வழங்கியிருக்கிறார். யாருக்காக இந்த கொள்கலன்கள் வந்தன, இந்த கடத்தலின் பின்னால் இருப்பது யார் போன்ற கோணங்களில் நாங்கள் இப்போது விசாரணை நடத்தி வருகின்றோம் என்றார் SSP அஜித் ரோஹண. இந்த போதைப் பொருள் கடத்தல்களில் இலங்கை அரசியல்வாதிகளின் பின்புலம் இருக்கிறது என்று JVP போன்ற அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. அப்படி உங்களின் விசாரணைகள் மூலம் எதுவும் தெரிய வந்திருக்கிறதா? அரசியல்வாதிகளின் தொடர்பு இருப்பதாக இன்னும் எங்களுக்கு தெரிய வரவில்லை. இக்கடுவையில் நேற்று முன்தினம் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நபர் 8 மாடி கட்டடம் ஒன்றை கட்டி வரும் வர்த்தகர் ஒருவர் என்று தெரிய வந்திருக்கிறது. அப்படியான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன, ஆனால் அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை என்றார் இலங்கை காவல்துறை பேச்சாளர். ஆனால் இலங்கை சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியதாக கூறியிருக்கின்ற சுமார் 260 கிலோ எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருளில் 130 கிலோ தான் இப்போது இருப்பதாக காவல்துறையை மேற்கோள் காட்டி JVP குற்றம் சாட்டியிருக்கிறது. அதற்கு உங்களின் பதில்
என்ன?
என்ற தாவரவியல் பெயரை கொண்ட தாவரத்தில் இருந்து வருகின்ற சுத்த ஹெரோயினின் அளவைத்தான் ரசாயன ஆய்வு பிரிவினர் இதில் கூறியிருக்கிறார்கள். கஞ்சா உட்பட எந்த ஒரு பொருளும் ரசாயன ஆய்வுக்கு நாங்கள் அனுப்பிய பின்னர் அதன் நிறை குறைவாகத்தான் இருக்கும். பொதுவாக இலங்கைக்கு வரும் ஹெரோயின் போதைப் பொருட்களில் வேறு பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டிருக்கும். இந்த சட்டவிரோத கடத்தல் வியாபாரத்தில் நடக்கின்ற இன்னொரு கருப்பு கடத்தல் வியாபாரம் தான் அது. அது ஹெரோயின் தயாரிப்பாளர்களின் பிரச்சனை, அது எங்களின் பிரச்சனை அல்ல என்றார் இலங்கை காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹண.
அடுத்து தமிழக செய்திகள். திமுகவின் செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டம் குறித்த விவரங்களுடன் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் TN கோபாலன்.
திமுக தலைவர் கருணாநிதி அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியுடனோ பாரதிய ஜனதாவுடனோ கூட்டணி அமைக்கப் போவதில்லை என தனது கட்சி பொதுக்குழுவில் பேசியதாக கருணாநிதியின் குடும்பத்தினராலேயே நடத்தப்படும் கலைஞர் தொலைக்காட்சி கூறியிருக்கிறது. திமுக யாருடன் கூட்டணி என்பது குறித்து பல்வேறு ஊகங்கள் உலவும் வேளையில் இன்று ஞாயிறு கட்சியின் பொதுக்குழு சென்னையில் கூடியது. பொதுக்குழு நடவடிக்கைகளை நேரடியாக காண செய்தியாளர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்று பேசிய பலரும் அலைக்கற்றை ஒதுக்கீடு பிரச்சினை தொடர்பில் மத்திய அரசிற்கு தொடர்ந்து விசுவாசமாக இருந்தும் திமுகவை மத்திய அரசு கைவிட்டு விட்டது, பழிவாங்கிவிட்டது, எனவே அத்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ளக் கூடாது என்ற ரீதியில் பேசியதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி குறித்து இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் கருணாநிதிக்கும் பொதுச் செயலாளர் அன்பழகனுக்கும் வழங்கும் தீர்மானம் ஒன்றும் இன்றைய பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நிறைவுரையாற்றிய கருணாநிதி ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையில் திமுகவிற்கு அவப்பெயர் உருவாக காங்கிரஸ் தான் காரணமாயிருந்தது. முந்தைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவிற்கு களங்கம் கற்பிக்கப்பட்டது, அவரும் தனது மகள் கனிமொழியும் சிறை செல்ல நேர்ந்தது. இந்த பின்னணியில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளும் வாய்ப்பில்லை என்றதாகவும், அதே நேரம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா என்ற கேள்வியையும் எழுப்பி வாஜ்பேயி காலகட்டத்தில் பாஜகவுடன் கைகோர்த்தது உண்மைதான், ஆனால் இன்று நிலை வேறு, அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியதாகவும் கலைஞர் தொலைக்காட்சி தெரிவித்தது. ஆனால் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கருணாநிதி கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று மட்டும் கூறினார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபால். நிறைவாக, தெற்காசியாவிலேயே முதல் முறையாக குறிப்பிட்ட இரண்டு நாய் இனங்கள் குறித்த ஆய்வுகள் இந்தியாவில் முன்னெடுக்கப்படுகின்றன. தமிழகத்தில் உள்ள ராஜபாளையம் மற்றும் சிப்பிப்பாறை வகை நாய்கள் குறித்த சிறப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அவற்றின் இயல்புகள் பட்டியலிடப்பட உள்ளன. இந்த ஆய்வின் பின்புலம் குறித்து இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் ராஜபாளையம் கள ஆய்வு மையத்தின் பேராசிரியர் டாக்டர் கதிர்வேல் அவர்களிடம் கேட்டேன்.
இது வந்து நம்ம தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா தேசிய விலங்குகள் மரபணு ஆராய்ச்சி மையம்னு ஒன்று இருக்குது, செயல்பட்டு ஐசிஆர்னுடைய ஒரு பிரான்ச்சு. அவங்க வந்து நாய் இனங்களை குறித்து ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க. அதில் மெயினாக ராஜபாளையம் மற்றும் சிப்பிப்பாறை இது வந்து தெற்காசியாவிலே முதல் முறையாக நாய் இனம் குறித்து ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவங்க கூட நம்மளுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் இணைந்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிறோம். இது முதல் முறையாக நடக்கிறது ஆராய்ச்சி ஆகும். இது
இதனுடைய நோக்கம் என்ன?
இந்த ஆராய்ச்சி முழுமையாக ராஜபாளையம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ராஜபாளையம் மற்றும் சிப்பிப்பாறை நாய் இனங்களை குறித்து நடைபெற்று வருது. இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்தியாவில் இருக்கிற நாட்டின நாய்கள் வந்து உலகத்தில் இருக்க மற்ற நாய் இனங்களை விட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் வேட்டையாடும் குணம் அதிகமாகவும் காவல் காக்கும் திறன் அதிகமாகவும் இருக்கிறதுனால இந்த நாய்களை குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு அது உலகளில் தெரிய வரும் பொழுது பிற்காலத்தில் வந்து நம்ம பயன்படுமாறு இருக்கும் இந்த நாய் இனம். இந்த ராஜபாளையம் நாய் இனம்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து காவலுக்கு உகந்தராகும். இது வந்து வரலாற்று சான்றிதழ் வரலாற்றிலேயே வந்து இதனுடைய தனித்துவம் எல்லாம் வந்து விளக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிப்பிப்பாறை நாயனம் போது வேட்டைக்கு சிறந்த இனம். அந்த காலத்துல ராஜாக்கள் வேட்டைக்கு போகும்போது வேட்டைக்கு உகந்த நாயாக இது தேர்ந்தெடுக்கப்பட்டு இது வந்து வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட இனமாகும். அதனாலதான் இந்த மெயினா இந்த இரண்டு ரகத்தை குறித்து இப்பொழுது நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கோம்.
இந்த ஆராய்ச்சியின் மூலம் மேலும் அந்த நாய் குறித்து என்ன வகையான ஒரு ஆய்வுகளை நீங்க முன்னெடுக்க இருக்கீங்க?
ஆராய்ச்சியை பொறுத்தவரையிலும் குறைந்தது வந்து ராஜபாளையம் இனத்திலிருந்து ஒரு 200 நாய்களையும் சிப்பிப்பாறையிலிருந்து 200 நாய்களையும் நல்ல தரமான நாய்களை தேர்ந்தெடுத்து அந்த நாய் இனத்துக்கு என்னென்ன உரிய தனித்துவம் என்ன, அதனுடைய நீளம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, உடல் எடை எவ்வளவு இருக்கும், இது போன்ற கணக்கீடு செய்யப்படுகிறது முதல்ல. அந்த கணக்கீடு முடிச்சது இல்லாம அந்த நாய்கள் இருந்து ரத்த மாதிரி எடுத்து அது சோதனை உண்டாக்கி அதனுடைய டிஎன்ஏ அனலைசிஸ் அதனுடைய மரபணு சோதனைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இதனால மரபணு சோதனையும் இந்த ஆய்வுகளும் செய்யும் பொழுது அந்த நாயினுடைய தனித்துவம் நமக்கு தெரிய வரும்.
அந்த முடிவு வந்து எந்த அளவுக்கு உலக அளவில் இந்த அறிவியல் சமுதாயத்திற்கு ஒரு கண் திறப்பாகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் நீங்க பாக்குறீங்க, எந்த எதிர்பார்க்கறீங்க?
இந்த ஆராய்ச்சி 2 வருடம் காலத்து ஆராய்ச்சி. ராஜபாளையம் மற்றும் சிப்பிப்பாறை நாயினங்களினுடைய மரபணு சோதனைகள் செய்யும் பொழுது அதனுடைய மரபணு கூறுகளை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அந்த மரபணு கூறுகள் அறிந்து கொள்ளலாம் என்னன்னா, இந்த மாதிரி பிரகாசத்தினுடைய தனித்துவம் என்னன்னு நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இதனால என்ன பிற்காலத்தில் பயன்படும் என்றால், இதை விட தரம் உயர்த்தப்பட்ட நாய் இனத்தை உருவாக்குவதற்கு நமக்கு இந்த ஆராய்ச்சி மிகவும் வசதி உள்ளதாக அமையும்.
அடிப்படையில் இந்த இரண்டு இன நாய்களும் வந்து நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் குறைந்து வருகிறது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையும் இருக்கு இல்லையா? அதுல
இது வந்து நிச்சயம் யதார்த்தமான உண்மைதான். ஏன் என்று கேட்டால், இந்த நாய் இனங்களை வந்து அதிகமாக பராமரிப்பதற்கு சரியான ஆட்கள் கிடையாது. ஏன்னா வந்து இங்கு வளர்ந்து வரும் காலகட்டத்தில் இந்த நாய் இனத்தை அவங்க இன்பிரீடிங் சொல்லுவாங்க, ஒன்றோடு ஒன்று இணை சேர்க்கும், அதனுடைய இந்த பிரீட் லைனுக்குள்ளேயே வந்து கிராஸ் பண்ணிக்கிறது, ஒரு நல்ல தரமான ஆண் நாய்கள் செலக்ட் பண்ணாம இது பண்றது, அந்த போல பண்றதுனால வர பிறந்த வரத்துல குட்டியில ஒரு 10 ஒரு குட்டி காது கேட்காதையும் கண்ணு வெள்ளி கண்ணாகவும் வந்து பிறக்குது ராஜபாளையத்துல. இந்த மாதிரி வந்து மரபணு கோளாறுகளை சரி செய்வதற்காக நம்ம வந்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு கொண்டு வருகிறோம்.
டாக்டர் கதிர்வேல், இப்ப இந்த ராஜபாளையம் சிப்பிப்பாறை கோம்பை போன்ற நாய் இனங்களுக்கு கலாச்சார ரீதியில வந்து தமிழ்நாட்டோட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படின்னு சில தரப்புல சொல்றாங்க, அதுல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இந்த இரண்டு நாய் இனங்களும் வந்து கலாச்சாரத்தோட ரொம்ப தொடர்பு கொண்டது. அதாவது இன்றைக்கும் நிறைய கோயில்கள்லாம் பார்க்கும்போது நாயினுடைய சிலைகள் வந்து காவல் தெய்வமாக வச்சு மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாய் இனங்களை வந்து இந்த கடவுளாக வழிபடுற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த சிலையெல்லாம் பாத்தீங்கன்னாவே ராஜபாளையம் நாயினுடைய பார்வைக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வழிபாட்டு மிக்க ஒரு இனமாக நாய் இனம் கருதப்படுகிறது. அதனாலதான் இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த ராஜபாளையம் மற்றும் சிப்பிப்பாறை நாய் இனங்கள் குறித்த மரபணு ஆராய்ச்சி நிறைவேறும் தருணத்தில் இந்த இரண்டு வீரியமிக்க நாய் இனங்களை கொண்டு இன்னும் அதிகமாக தரம் உயர்த்தப்பட்ட வெளிநாட்டு இனங்களோடு தரம் உயர்த்தப்பட்ட ஒரு நாய் இனத்தை உருவாக்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்று தெரிந்து கொள்கிறோம்.
தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ராஜபாளையம் கள ஆய்வு மையத்தின் பேராசிரியர் டாக்டர் எஸ் கதிர்வேல் அவர்கள் தெரிவித்த இந்த கருத்துக்களுடன் நேயர்களே இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.